நமஸ்காரம். உலகையே புரட்டி போட்டு கொண்டிருக்கிறதே நோய் தொற்று, அதென்ன தெய்வ குற்றத்தால் ஏற்பட்டிருக்குமா, கடவுளுக்கு சீற்றமா, அவர் நம்மை தண்டிக்கிறாரா என்று ஒரு கேள்வி. அது ஏன் என்பதையும் கேள்வி கேட்டவர் எழுதியிருந்தார். கோவில்களையெல்லாம் மூடிக்கொண்டு விட்டாரே, பக்தர்கள் திரளாக சென்று வணங்க முடிவதில்லை, நம்ம என்ன ஒதுக்கி வைத்தாரா, நம் பேரில் கோபமா, அதனால்தான் இந்த சந்தேகம் எழுகிறதுன்னு கேட்டிருந்தார். நாம் செய்த குற்றங்கள் பல இருக்கலாம், இயற்கையோடு மிகவும் விளையாடி இருக்கிறோம், அது புரிகிறது, மெதுமெதுவே புரிகிறது. ஆனால் பெருமான் அப்படி தண்டிப்பார், பல பேருடைய மரணத்துக்கு காரணமாக இருப்பார், அவர் ஒரே கோபக்காரர், கோபிப்பார் என்பதெல்லாம் எங்கும் புராணங்களிலோ இதிகாசங்களிலோ சாஸ்திரங்களில் காணப்படவில்லை. மிகவும் பொறுமைசாலி, நிறைய விட்டு கொடுப்பார், சற்றே மனம் திருந்தினாலும் மன்னித்து விடுவார். என்றுதான் படிக்கிறோம். ராவணனோடு பொருதபோது கம்சன், சிசுபாலன், ஹிரண்யகசிபு, ஹிரண்யாட்சன் இவர்களிடத்திலெல்லாம் பெருமான் கோபப்படவில்லையா, அவர்களை அழித்தாரே என்று கேள்வி வரும். அவர்களெல்லாம் தனியானவர்கள், ஒரு குழுவினர். அவர்கள் உலகத்துக்கு துன்பம் கொடுக்க வேண்டுமென்றே இருந்தார்கள். லோகத்தை ரட்சிப்பதற்காகத்தான் பெருமான் அவர்களை அழித்தார். ஆனால் இங்கு லோகமே, நாமறிந்த லோகம் மிகவும் துன்பத்தில் இருக்கிறது. இதை ரட்சிக்கத்தான் பெருமாள் பார்ப்பாரே தவிர அது ஒரு நாளும் அவர் தண்டிக்க பார்க்க மாட்டார். சாஸ்திரங்கள் பெருமானை மாதா பிதா என்னே சொல்லுகின்றன. எந்த தாயின் தந்தையும் தண்டனையில் நோக்கோடு இருக்க மாட்டார்கள். ஏதோ சற்று பயப்படுத்தலாமே தவிர இத்தனை லட்சம் பேர் மரணத்துக்கெல்லாம் கண்டிப்பாக அன்பானவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்படி செய்வார்கள் என்று எங்கும் காணப்படவும் இல்லை. கோவில்களை மூடிக்கொண்டபடியால் கோபம், அதெல்லாம் நம்ம பேர்ல கோபம் என்று சொன்னால், பல கோயில்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலும் மூடப்பட்டிருக்கின்றன. பல முக்கியமான பெரிய பெரிய கோவில்கள், அங்கெல்லாம் படையெடுப்புகள் நடந்து அந்த பெருமானே கோயிலில் இல்லாமல் எங்கோ ஏகாந்தமாக மலையிலேயும் குகையிலேயும் இருக்க வேண்டி வந்துள்ளது. ஆழ்வார் திருநகரில் இருந்து சுவாமி நம்மாழ்வார் வெளியே போயிருக்கிறார். ஸ்ரீரங்கத்திலிருந்து ரங்கநாத பெருமாள் நம்பெருமாள் கிட்டத்தட்ட 48 ஆண்டுகள் வெளியேறிவிட்டார். அப்போதெல்லாம் பெரிய ஆச்சாரியர்கள் வாழ்ந்திருந்தனர். பெருமானுக்கு என்ன அவர்கள் பேரில் கோபம், அதனால்தான் அவரே ஊரையும் விட்டு போகிற அளவுக்கு, அந்த ஆச்சாரியர்களும் ஊர் விட்டு போனார், பெருமானும் ஊரை விட்டு போய்விட்டார். அந்த ஆச்சாரியர்கள் பேரிலெல்லாம் கோபிப்பதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் பெருமான் வெளியேறினார்ங்கிறத பார்த்து கோவில் மூடப்பட்டதுன்னு சொன்னால் அந்திருந்த மக்களிடத்திலே அவர் கோபித்திருக்க வேண்டும். அப்படி இல்லை. சரி, பின் இது பெருமானுடைய கோபம் இல்லை, அவருடைய தண்டனை இல்லை, யார்தான் காரணம்? ஒருபுறம் உலகத்தில் யாரோ காரணம், எப்படியோ காரணம் என்று ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புது விதமான சண்டை என்றெல்லாம் பேச்சு அடிபடுகிறது. அது ஒரு புறம். நாம் அத்தனை பேரும் காரணம். இயற்கையோடு விளையாடியபடியாலே எதை சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எதையும் வெட்டி எப்படியும் சாப்பிடலாம் என்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டோம். இப்படி எதை எதையோ செய்ய போக விலங்கினத்திலிருந்தெல்லாம் இதை போல் தொற்றுக்கள் வர ஆரம்பித்து விடுகின்றன. மேலும் பிரயாணம் என்கிற பேரில் தேவையற்றதற்கெல்லாம் ஒரே பிரயாணம். எங்கும் துளியும் ஒதுங்கி இருத்தல், கை கழுவுதல், வாய்க்கொப்பளித்தல், கைகால் அலம்புதல், இதெல்லாம் அற்றே போய்விட்டது. இப்படி பல குற்றங்களை நாம் சேர்ந்து செய்திருக்கிறோம். நீர்நிலைகளை எல்லாம் மாசுபடுத்தினோம். ஹிமாச்சலம் போன்ற மிக சுத்தமான இடங்களை கூட மாசுபடுத்த தொடங்கினோம். இயற்கை சீரிற்று என்று நான் சொல்ல வரவில்லை. இயற்கைக்கு அறிவு கிடையாது. சீரினாலும் பகவான் தான் சீர முடியுமே தவிர இயற்கை எப்படி சீரும்? இயற்கை சீராது. ஆனால் அது ஒரு ஜடப்பொருள். அது இருக்க வேண்டியபடிக்கு பாதுகாத்தால் தான் ஒழுங்காக இருக்கும். மரங்களை எல்லாம் வெட்டி, மலைகளை எல்லாம் துத்து, நதிகளை எல்லாம் மணலோடு எடுத்து இப்படி செய்தால் அது தான் இருக்க வேண்டிய நிலையிலிருந்து நிலை குலைந்துவிடும். அது நிலை குலைந்தால் நடப்பதுதான் இதுவும் ஒன்று. இது பெருமான் தண்டிப்பதல்ல, நாம் செய்த தவறுகள். அது இயற்கையின் நிலை குலைதல். ஆனால் ஒன்று நிச்சயம், இப்படி ஏற்பட்ட விற்பாடு இதை வாய்ப்பாக வைத்துக்கொண்டு நமக்கு நல்லது சொல்லலாமா என்று கண்டிப்பாக பகவான் முயற்சிப்பார். அவருக்கு எதிலுமே ஆக்கப்பூர்வமாக நல்லதே சொல்ல வேண்டும். இதிலும் அதே போலத்தான் முயற்சிப்பார். ஒரு குழந்தை விளிம்பில் நின்று கொண்டிருந்தது, ஆடிக்கொண்டே இருந்தது. விளிம்பில் நின்று ஆடாதே என்று அம்மா சொன்னாள். கேட்காமல் ஆடித்து கால் தவறித்து சட்டென்னு கீழே விழுந்தது, முட்டியில் சாய்த்தது. ஓ, குழந்தைக்கு சிராய்த்து விட்டதேன்னு அம்மாவுக்கு ஒரே வருத்தம். ஆனால் அதே சமயம் சிராய்த்த பிற்பாடு, சிராய்ப்பதற்கு அவள் காரணம் அல்லல். ஆனால் சிராய்த்து சத்து ரத்தம் வந்தவுடனே நான் சொன்னேனே கேட்டாயா, இனிமேல் இதை போல் ஆடாதே, விளிம்பில் நிற்காதே என்று கண்டிப்பாக சொல்லுவாள். அவள் அதை சொன்னதற்காக அவள்தான் கீழே விழுந்ததற்கு காரணம் என்பதல்ல. அதே போல நாம் செய்த சிலது இப்படி வந்துவிட்டது. வந்தபோது கண்டிப்பாக கடவுள் இதை வாய்ப்பை பயன்படுத்தி நமக்கு தாயாயிற்றே, தந்தையாயிற்றே, அதனால் இவனுக்கு நல்லது சொல்லுவோம், இதனால் இன்னும் சரிப்படுத்திக் கொள்ளுகிறானா பார்ப்போம் என்று நிச்சயமாக முயற்சிப்பார். ராவணன் தனக்கு சண்டை போட தெரியாதபடியாலே கையிலிருந்த வில்லு வாழ் எல்லாத்தையும் இழந்தார். ராமன் முன்னே நிற்கிறார். ராமன் அப்போதும் அவன் தலையை வாங்கிவிடவில்லை. இன்று போ, நீ நாளை வா என்றுதான் சொன்னார். அப்போது கூட அவன் புரிந்து கொண்டிருக்கலாம், சரணம்னு சொல்லி இருக்கலாம். ஆகவே ராவணன் தன் குற்றத்தால் தனக்கு போரிட சாமர்த்தியம் இல்லாதபடியால் ஆயுதங்களை இழந்து கையாலாகாமல் நின்றார். சரி, வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம் என்று ராமனும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தார். ஆனால் கேட்கவில்லை. எதற்கு சொல்ல வந்தேன்? இதை பெருமான் நேரே ஏற்படுத்துவதில்லை. ஆனால் நம்முடைய குற்றங்களால் இது நடந்தால் அதையே ஒரு நல்லது சொல்லுவதற்கு வாய்ப்பாக நிச்சயம் பயன்படுத்துவார். அப்படியாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள நடக்க முயற்சிக்க வேண்டும்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.